அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. நவம்பர் மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க கூட்டு நடவடிக்கை குழுவை ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி.
ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிற 112 படகுகளை விடுவிக்குமாறு வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள். விசேஷமாக அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதற்கு நாங்கள் இணங்கவில்லை.
கேரளாவில் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது என தாயை தடுத்தது தொடர்பாக இஸ்லாமிய தந்தையும் ஒரு மதகுருவும் கைதாகியுள்ளது குறித்த பேட்டி.
குழந்தையோட அப்பான்னு சொல்லி அது 5 பிராவசம் பாங்கு விழிச்சு கழிஞ்சிட்டு அப்புறம் தான் குழந்தைக்கு பால் கொடுக்க
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் தங்கவேல்.
தென்கொரிய தலைநகர் சோலில் உள்ள வீதிகளில் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு அந்நாட்டு அதிபர் பார்க் குன்ஹை பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் நடைபெறும் மிகப்பெரிய போராட்டமாக கருதப்படும் இதில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இசை மற்றும் உரைகளுக்கு ஆரவாரமாக கைதட்டி தங்களுடைய போராட்டத்தை பதிவு செய்து வருகின்றனர். அரசாங்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அங்கம் வைக்காத ஒருவர் அதிபர் மீது செல்வாக்கு செலுத்தியதை குறித்து வெளியான தகவல்களால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோபமாக உள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமையன்று அதிபர் பார்க் மன்னிப்பு கோரியிருந்தார்.
ஈராக்கின் வடக்கில் உள்ள IS தீவிரவாதிகளிடமிருந்து தப்பிக்கும் போது சாலையோரம் இருந்த குண்டுகள் வெடித்ததில் 17 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அந்நாட்டு போலீசார் கூறியுள்ளனர். IS கட்டுப்பாட்டில் உள்ள ஹபிஜா என்ற நகரிலிருந்து ஒரு லாரியில் குடும்பங்கள் தப்பிய போது இரு வெடிகுண்டு தாக்குதல்களுக்கு ஆளானார்கள். இவர்களுடன் ரோந்து காரில் சென்ற ஒரு போலீஸ் அதிகாரியும் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டார். இதற்கிடையில் IS கட்டுப்பாட்டில் உள்ள முசுல் நகரை மீண்டும் கைப்பற்றும் பெரும் முயற்சியில் ஈராக் அரசு படைகள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளன.
ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியில் கடந்த வியாழக்கிழமையன்று நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களின் விளைவாக பொதுமக்கள் பலியாகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்குள்ள அமெரிக்க படைகளின் தளபதி கருத்து தெரிவித்துள்ளார். குண்டூஸ் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாலிபன் எதிர்ப்பு நடவடிக்கையின் போது அமெரிக்க ஆதரவு பெற்ற ஆப்கான் சிறப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அதில் குறைந்தது பாதி பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. தாலிபன் அமைப்பை சேர்ந்த தளபதிகளும் 3 ஆப்கான் மற்றும் 2 அமெரிக்க படையினரும் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து அமெரிக்க ஆப்கான் கூட்டு விசாரணை நடத்தப்படும் என்று அமெரிக்க தளபதி ஜெனரல் ஜான் நிக்கல்சன் தெரிவித்துள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது குறித்தான முடிவை நாடாளுமன்றத்துடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்த 3 நீதிபதிகளை பல நாளிதழ்கள் விமர்சித்துள்ளதை கண்டிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிக அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் உள்ள சட்ட வல்லுநர்கள் நீதித்துறை அமைச்சர் லிஸ் ட்ரஸிடம் இந்த நியாயமற்ற தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னர் டெய்லி மெயில் என்ற ஒரு நாளிதழ் நீதிபதிகளை மக்களின் எதிரி என்று கூறி செய்தி வெளியிட்டிருந்தது. டெய்லி மெயில் நாளிதழை நாஜி கட்சிகளின் கொள்கை பரப்பும் நாளிதழ் என்று முன்னாள் அட்டர்னி ஜெனரல் டொமினிக் கிரீவ் கருத்து தெரிவித்துள்ளார்.
Newspapers in the free society can do what they like, but if you do decide to
எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியை சேர்ந்த ஹிலரி பென் தங்கள் வேலைகளை செய்யும் நீதிபதிகளை ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் தாக்கி பேசக்கூடாது என்பதில் குறிப்பிடத்தக்க பொறுப்பு இருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளார்.
ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமா சிறைக்கு செல்வதற்காக தான் ஒருபோதும் அஞ்சியதில்லை என்றும் காரணம் இனவெறியை எதிர்க்கும் ஆர்வலராக இருந்தபோது 10 சிறையில் கழித்ததாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். பணக்கார இந்திய வர்த்தகர்களுடனான சில ஒப்பந்தங்களில் ஜேக்கப் ஜுமா மற்றும் மூத்த அரசாங்க பிரபலங்கள் முறையின்றி செயல்பட்டார்களா என்பது குறித்து ஒரு நீதித்துறை விசாரணையை ஊழல் தடுப்பு அமைப்பு அதிகாரப்பூர்வம் பரிந்துரைத்த போது அவர் இது எதிர்கொள்ளும் முதல் பொதுவான கருத்து இதுவாகும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் சனிக்கிழமை நடைபெற்றது. அதில் இருநாட்டு பிரதிநிதிகளை கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்புகளை தருகிறார் தங்கவேல்.
இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மீனவர் பிரச்சினை தொடர்பாக இந்தியா இலங்கை அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பில் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங், கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். இலங்கை தரப்பில் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர, மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு சாத்தியமான நடைமுறைகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினை குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை ஏற்படுத்த அந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அந்த குழு 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடும். மீன்வளத்துறை அமைச்சர்கள் இடையில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை சந்திப்பு நடைபெறும். அந்த குழு இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சகம், கடலோர காவல் படை மற்றும் கடற்படையின் பிரதிநிதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அமைச்சர்களிடையிலான 1வது கூட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி 2 கொழும்பில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டு நடவடிக்கை குழுவின் செயல்பாட்டு அதிகார எல்லைகளை பொறுத்தவரை பாட்டம் ட்ராலிங் எனப்படும் இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தும் முறையை முடிவுக்கு கொண்டுவரும் நடைமுறைகளை விரிவுபடுத்துதல், பிடிபட்ட மீனவர்களை ஒப்படைப்பதற்கான வரையறுக்கப்பட்ட நடைமுறை விதிகளை உருவாக்குதல் உள்ளிட்டவை அடங்கும். பிடிபட்ட படகுகளை விடுவிப்பது தொடர்பாக 1வது கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இரு நாட்டு கடலோர காவல் படைகளுக்கு இடையில் ஹாட்லைன் எனப்படும் நேரடி தகவல் தொடர்பு வசதியை ஏற்படுத்தவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் இரு நாடுகளின் கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் மீனவர்களை கையாளும் போது வன்முறை ஏதும் இடம்பெறக்கூடாது என்றும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் செயல்பட வேண்டும் என்றும் மீனவர் சங்கங்கள் வைத்த கோரிக்கைகளுக்கு இரு அரசாங்கங்களும் ஒப்புக்கொண்டன. நவம்பர் 2 இரு நாட்டு மீனவர் சங்க பிரதிநிதிகளுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு ஒருமுறை அவர்கள் சந்தித்து பேசுவதை ஊக்குவிக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இரு நாடுகளிலும் உள்ள பிற நாட்டு மீனவர்களை விடுதலை செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை அமைச்சர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டதாக வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
தங்கவேல், இந்நிலையில் இந்த கூட்டத்தில் இலங்கையின் சார்பில் பங்கேற்றவர்களில் ஒருவரான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அவர்களிடம் இந்த பேச்சுவார்த்தைகளால் பிரச்சினைக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வை எட்ட வாய்ப்பிருக்கிறதா என கேட்டார் தங்கவேல்.
இன்றைய கூட்டம் பிற முடிவுகள் மிக முன்னேற்றகரமாக இருந்தது. ஏனென்றால் முதல் தடவையாக இந்திய தரப்பில் இருந்து மடிவலையை உபயோகிக்கின்ற இழுவை படகு முறை தடுக்கப்பட வேண்டும் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே அது நாளைக்கு தடுக்க முடியாது. அது தடுப்பதற்கான மாற்று வழிகளை உபயோகிக்கிற பொறிமுறைகளை உருவாக்குகிற முறைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்படுகிற மீனவர்கள் திரும்ப கொடுக்கப்படுகிறதற்கான வழிமுறைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மடிவலை உபயோகிக்கிற இழுவை படகு முறை முற்றாக தடுக்கின்ற நடவடிக்கை சரியாக எடுக்கப்படுமாக இருந்தால் அது இருதரப்பாருக்கும் நன்மையாக முடியும். ஏனென்றால் இந்த முறையின் மூலமாகத்தான் கடலில் இருக்கிற வளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு தொடர்ச்சியாக மீன் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு உருவாக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தது. ஆகையினாலே இதை மாற்றுவது கடினமாக இருந்திருந்தாலும், தலைவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற ஒரு நிலை இருந்தாலும், இந்திய அரசாங்கம் பல கோடி ரூபாய்களை இதற்கென்று ஒதுக்கி அவர்களை மாற்று மீன்பிடி முறைகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம்.
நவம்பர் 2 அன்று இரு நாட்டு மீனவர் அமைப்புகளுக்கிடையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்திய தரப்பில் வந்து குறைந்தபட்சம் 83 நாட்கள் வந்து கடல் எல்லையை தாண்டி மீன் பிடிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் இலங்கை மீனவர்கள் தரப்பில் 1 நிமிடம் கூட அனுமதிக்க மாட்டோம், அதை எந்த வகையில் நாங்கள் அனுமதிக்கவே முடியாது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா?
ஆமாம், இன்றைக்கும் அப்படியான இந்த இணக்கப்பாட்டுக்கும் நாங்கள் வரவில்லை. பதிலாக இருதரப்பினரும் சேர்ந்து ரோந்து நடவடிக்கை எடுப்பதும், கைது செய்யப்படுகிற மீனவர்கள் திரும்ப கையளிக்கிற முறைகளை இணங்குவதும் தான் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகையினாலே ஒருவர் எல்லையை தாண்டி மற்றவர் சென்று மீன் பிடிப்பதற்கு உத்தியோகபூர்வமாக அங்கீகாரம் எதுவும் கொடுக்கப்படவில்லை.
மீனவர்கள் வைத்த கோரிக்கை போல இந்தியா தரப்பில் அமைச்சர்கள் தரப்பிலும் அதிகாரிகள் தரப்பிலும் அதுவன்ற கோரிக்கை வந்து வைக்கப்பட்டதா அல்லது வலியுறுத்தப்பட்டதா?
அந்த கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை. ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிற 112 படகுகளை விடுவிக்குமாறு அவர்கள் மிகவும் ஊக்கமாக வேண்டுகோளை விட்டிருந்தார்கள். விசேஷமாக அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதற்கு நாங்கள் இணங்கவில்லை, அதற்கான இணக்கம் ஏற்படவில்லை. ஆனால் நடைபெற இருக்கிற 1வது கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திலே அதை பற்றி தொடர்ந்து பேசுவதாக இணங்கியிருக்கிறோம்.
இப்ப இந்த பிரச்சனைக்கு வந்து சட்ட ரீதியான தீர்வு சாத்தியமா அல்லது மனிதாபிமான அடிப்படையிலான தீர்வு சாத்தியமா?
மனிதாபிமான அடிப்படையிலான தீர்வுதான் கைது செய்யப்படுகிற மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படுவது என்பது. சட்ட ரீதியான தீர்வு இந்த படகுகள் உபயோகிக்கப்படுவதை தடுப்பது. ஆகவே 2 வகையான தீர்வுகளும் இதிலே உபயோகமாக இருக்கும்.
M.A. சுமந்திரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC இன் தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது என தாயை தடுத்தது தொடர்பாக கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் ஒரு இஸ்லாமிய மதகுருவும் அந்த குழந்தையின் தந்தையும் கைதாகியுள்ளனர். அவர்கள் மீது வழக்கு தொடுக்க புகார் அளித்த கேரளா குழந்தைகள் நல ஆணையர் ஷோபா கோஷியிடம் மேலதிக விவரங்களை கேட்டேன்.
ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது அவர் பிரஸ்ட் ஃபீடிங் அம்மா கொடுக்க வெளுப்பால் கொடுக்கறதுக்கு டாக்டர் சொல்லியப்போ குழந்தையோட அப்பான்னு சொல்லி அது 5 பாங்கு விழிச்சு கழிஞ்சிட்டு அப்புறம் தான் குழந்தைக்கு வெளுப்பால் கொடுக்க. அப்போ அதுக்கு அர்த்தம் 5 விழிச்சா 24 hours 24 மணிக்கூருக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு சாப்பாடு பிரஸ்ட் ஃபீடிங் வெளுப்பால் கொடுக்க முடியும். அதுல பின்ன அதுக்கு அதே அத்தனை டைம்ல தண்ணி அல்ல வெள்ளம் பின்ன ஓபி கொடுக்கிறதுக்கு தான் சொல்லி அப்போ அது அக்செப்டபிள் அல்லாதது கொண்டு அவரு டாக்டர்ஸ் சொல்லி அம்மா அது அப்படி செய்ய முடியாது குழந்தைக்கு அம்மாவோட பாலை உடனே தானே கொடுக்கணும். அப்போ அந்த ஃபாதர் அது சம்மதிச்சில்ல. அவர் சொல்லி அது அது முடியாது, நீங்கள் குழந்தையோட காரியம் நோக்கண்டா, நீங்கள அப்பா குழந்தையோட அம்மாவோட காரியம் மாத்திரம் நோக்கிய போதும். அப்போ அது சரியல்ல என்று சொல்லி டாக்டர்ஸ் அதுக்கு அந்த காரியத்தில் அவர் தம்பி ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஆயிருக்கு. அப்போ அவர் சொல்லி இது நம்ம நம்மட ரிலிஜியஸ் பிராக்டிஸ் ஆன மதத்திற்கு இது இந்த மாதிரி செய்ய முடியாது. அப்போ இது அப்படியே அந்த ஏரியால அதிகம் முஸ்லிம்ஸ் இருக்க இதே வரை இந்த மாதிரி சில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இல்ல. அப்போ அவர் அது நம்மளே அறிவிச்சு உடனே தானே அங்க
யார் வந்து இத சொன்னாங்க முதல்ல
ஹாஸ்பிட்டல் 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 டாக்டர்ஸ் எல்லாம் அவர் அந்த நம்மளை அறிவிச்சு இந்த கமிஷன்ல அறிவிச்சு வேறையும் அவர் அவருடைய டிஸ்ட்ரிக்ட்லும் எனக்கு தோணுது ஆரண்டே அறிவிச்சு. പക്ഷേ നമുക്ക് ഏതായാലും റിപ്പോർട്ട് പണി ഡിസ്ട്രിക്ട് ചൈൽഡ് പ്രൊട്ടക്ഷൻ യൂണിറ്റിന്റെ ഹെഡായിട്ടിരിക്കുന്ന ഓഫീസറോട് ഒരു ലേഡി ഇരിക്കെ അവരോട് ചൊല്ലി അങ്ങ് പോയി പാർത്തിട്ട് എന്നാ ചെയ്യണമെന്ന് നോക്കുക, അത് മദർ കൂടെ സംസാരിക്കുക, എന്നിട്ട് കുഴന്തയ്ക്ക് പാല് കൊടുക്കുന്നതിക്ക് വേണ്ട നടപടി ചെയ്യാൻ ചൊല്ലി.
ஷோபா கோஷி. 10 முன்பு பதான்கோட் இந்திய விமானப்படை தளத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலை ஒளிபரப்பியதாக கூறி NDTVயின் ஒளிபரப்பிற்கு மத்திய அரசு ஒரு நாள் தடை விதித்துள்ளது. இதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மரியம் மைக்கேல்.
NDTV தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு ஒரு நாள் தடை விதிக்கப்பட்டுள்ள விவகாரத்திற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த தடை ஊடக சுதந்திரத்தை பறிக்கும் நடவடிக்கை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பதான்கோட் இந்திய விமானப்படை தளத்திற்குள் இந்த ஆண்டு ஜனவரி 2 தீவிரவாதிகள் திடீரென்று புகுந்து தாக்குதல் நடத்தினர். அதனை ஒளிபரப்பிய NDTVயின் இந்தி தொலைக்காட்சி கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை ஒளிபரப்பியதாக மத்திய பாரதிய ஜனதா அரசு குற்றம் சாட்டியிருப்பதோடு 10 பிறகு நவம்பர் 9 பிற்பகல் 1 முதல் மறுநாள் பிற்பகல் 1 வரை NDTVயின் இந்தி தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு 24 நேர தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய பாஜக அரசின் செயல்பாடு கருத்து சுதந்திர மீறலாகும், மத்திய அரசு இப்படிப்பட்ட நடைமுறைகளை தொடருமானால் அந்த கருப்பு நாட்கள்தான் இந்திய மக்களின் நெஞ்சில் நிரந்தரமாக செதுக்கப்பட்டுவிடும் என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் இந்த விவகாரத்தில் பிரதமர் நேரடியாக தலையிட்டு ஜனநாயக உரிமைக்கும் கருத்து சுதந்திரத்திற்கும் இந்த ஆட்சியில் இனி எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படாது என்ற உத்தரவாதத்தை வெளியிட முன்வர வேண்டும் என்று கோரியுள்ளார். மதிமுக தலைவர் வைகோ மோடி அரசு ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை பார்த்தால் இந்தியா ஜனநாயக பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறதா என்ற ஐயப்பாடு எழுகிறது என்றும் கருத்துரிமைக்கு எதிராக NDTV இந்தியா செய்தி தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு விதித்துள்ள ஒருநாள் தடையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் NDTVயின் நிறுவனம் பதான்கோட் தாக்குதலை எல்லா தொலைக்காட்சிகளும் நேரலையாகவே ஒளிபரப்பின, அனைத்து பத்திரிகைகளும் அதுகுறித்து விரிவான தகவல்களை வெளியிட்டன, ஆனால் NDTV மீது மட்டும் நடவடிக்கை எடுத்து அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளது.
மரியம் மைக்கேல் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுபடுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் BBC தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.